நாம் தினந்தோறும் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய சத்தியத்திலே நம்முடைய வாழ்க்கை அஸ்திவாரம் போடத்தக்கதாக நாம் அடிப்படை உபதேசங்களை தினந்தோறும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படை உபதேசங்கள் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம். கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையாகவே கர்த்தருக்குள் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. இதிலே ஒரு தேவ பிள்ளை மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியான பிசாசனுடைய கள்ள உபதேசங்கள் ஏராளமாய் பெருகி இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து இதை குறித்து நமக்கு வேதத்திலே நமக்கு எச்சரிப்பு கூட கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையானது சத்தியத்தை அறிந்ததாக இருக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகினால் வேத வசன சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமாகவே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் தன்னை விட்டு பிரிந்து போனவர்களை மறுபடியும் தன்னிடத்தில் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிசாசு தேவ பிள்ளைகளை பின்மாற்றத்துக்குள் இழுப்பதற்கு தன்னாலான எத்தனை முயற்சிகளை செய்ய முடியுமோ அத்தனை முயற்சிகளை செய்வான். அவன் செய்கிற முயற்சிகளிலே பாவம் மற்றும் பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. அதிலே சொல்லப்போனால் மோசமான ஒரு அவனுடைய தாக்குதல் என்னவென்றால் கள்ள உபதேசங்கள். இந்த கள்ள உபதேசங்கள் ஒரு நபரை எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் கூட பலர் இந்த தவறான உபதேசங்களிலே தங்கள் வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே விழுந்து போயிருக்கிறார்கள். இது சபை சரித்திரம். எத்தனையோ பிரகாசித்த தேவ மனுஷர்கள் கூட ஒரு கட்டத்தில் விழுந்திருக்கிறார்கள். நீங்கள் வேதத்திலையும் அப்படி பார்க்க முடியும், நம்முடைய காலத்திலும் அப்படி பார்க்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வரும்பொழுது சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லும் பொழுது நிக்கோலாய் மதஸ்தர்கள் என்று சொல்லலாம் இருக்கும். இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் அப்படின்னா யார்? இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 6 அதிகாரத்திலே 7 பேரை பந்தி விசாரணை செய்கிறதிலே ஒருவன் நிக்கோலா. அவன் கடைசி காலத்தில் தவறான உபதேசத்தில் போய் ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்கிறான். இது வேதத்தில் இருக்கிறது. அலெக்சாந்தர் போன்றவர்கள்லாம் தவறான உபதேசத்தில் போய்விட்டார்கள் என்று பவுல் சிலரை குறித்து எச்சரிப்பும் கொடுக்கிறார். இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாருங்கன்னு எச்சரிப்பு கொடுக்கிறார். இது போல பார்க்கும்போது கள்ள உபதேசத்தில் ஒருவர் போகும்பொழுது அவர்கள் பின்னால் ஒரு பெரும் கூட்ட ஜனங்களும் அதை பின்பற்றி ஆண்டவரை விட்டு வழுவி போகிறது நடக்கிற காரியங்கள். அதனால் இந்த நாட்களிலே இந்த கடைசி காலத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். சமீபத்திலே நான் பல இடத்திலே பல செய்திகள் யூடியூப்ல பல இடத்துல பார்க்கும் பொழுது கள்ள உபதேசங்கள் தேவ ஜனங்களுக்குள் ஊடுருவுகிறதை பல இடத்திலே பார்க்க முடிகிறது. சொல்ல போனால் பாவத்தை குறித்த ஒரு உணர்வில்லாத நிலைமையில் ஜனங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று பிசாசு நினைக்கிறான். அதனாலே பாவத்தை குறித்த எச்சரிப்பை ஜனங்களிடத்திலிருந்து எடுத்து விடுகிறான். கடிந்து கொள்ளுதலின் உபதேசம், சத்தியத்தை சரியாய் சொல்லாதபடிக்கு வெறும் செழிப்பை மாத்திரம் சொல்லி ஜனங்களை கடைசியிலே நரகத்தில் கொண்டு செல்வது, இது பிசாசனுடைய திட்டம். செழிப்பின உபதேசம் அது ஒரு வகை. அதே போல பார்க்கும் பொழுது இன்னைக்கு பாவம் செய்யலாம் என்று நேரடியாய் சொல்லுகிற உபதேசங்கள் கூட நிறைய தொலைக்காட்சியிலும் வருகிறது, யூடியூபிலும் கூட இருக்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லுகிற கருத்து, வசனம் தெரியாதவர்கள் அதை பார்க்கும் பொழுது சீக்கிரத்தில் விழுந்துருவாங்க. அதில் சொல்லுகிற சில விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் சத்தியத்துக்குள் நான் செல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தை சுமந்து விட்டார். இயேசு கிறிஸ்து உனக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஆகையினாலே நீ மீட்கப்பட்டாய். உன் தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினாலே உனக்கு இனி பாவத்திற்கான தண்டனை இல்லை. நீ எப்படி வாழ்ந்தாலும் கண்டிப்பாக உனக்கு தண்டனை இல்லை. நீ பரலோக ராஜ்யத்திற்குள் வந்து விடலாம். இப்படிப்பட்ட உபதேசம் இருக்கிறது. வசனத்தை தெரியாதவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை கேட்கும் பொழுது, ஓ, இயேசு கிறிஸ்து என் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் எனக்கு தண்டனை இல்லை என்று எப்படி வேண்டுமென்றாலும் வாழ துணிந்து விடுவார்கள். அதன் முடிவு நரகமாயிருக்கும். இதே போல வசனத்தை வைத்து கொண்டே பாவத்தை குறித்த ஒரு எச்சரிப்பு இல்லாதபடிக்கு ஜனங்களை வாழ வைக்கின்ற உபதேசம் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கடந்த 2-3 நாட்களாக இந்த ரட்சிப்பை குறித்தெல்லாம் சொல்லும் பொழுது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தது ரட்சிப்பின் அடையாளம் என்று சொன்னேன். எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் 400 வருஷம் இருந்தார்கள். அந்த 400 வருஷத்தின் முடிவிலே கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தது ரட்சிப்பின் அடையாளம், பின்பு செங்கடலை கடந்தது ஞானஸ்நானத்தின் அடையாளம். இப்படி நம்ம பார்த்தோம். இதே காரியத்தை அவர்கள் வைத்து ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது, அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பஸ்காவாகிய ஆடை அடிக்கும்படி வைத்து அதன் இரத்தத்தை வீட்டின் நிலைக்காலிலே பூசும்படி செய்தார். இது பைபிள் இருக்கு. அதே போல உன் வாழ்க்கையிலே ஒரு முறை கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டு விட்டால் போதும், நீ அதன் பிறகு உனக்கு பிரச்சனை இல்லை, நீ தண்டிக்கப்பட மாட்டாய் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், அவர்கள் சொல்லுகிற உபதேசம் என்ன, அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் இருந்தாலே பாதுகாப்பு. அந்த வீட்டுக்குள் இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா என்பதையெல்லாம் கர்த்தர் விசாரிக்கவே இல்லை. அதனாலே உன் வாழ்க்கையில ஒரு தடவை கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு நீ நல்லவனா கெட்டவனா என்பதெல்லாம் கர்த்தர் பார்க்கறதே கிடையாது. நீ எப்படி வாழ்ந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் வந்தடலாம், எப்படி வாழ்ந்தாலும் நிச்சயமாகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு என்று தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிற புரட்டர்கள் இந்த கடைசி காலத்தில் எழுப்பியிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். எப்படி வேணாலும் வாழ முடியாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு நான் சப்ஜெக்ட் கொள்ள போறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்திலே 25-26 ரெண்டு வசனங்களை மாத்திரம் முதல்ல சொல்லிவிட்டு பின்பு நான் சப்ஜெக்ட் கொள்ள போகிறேன். சபை கூடி வருதலை, எபிரேயர் 10வது அதிகாரம் 25-26, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நல்ல கவனிங்க. அடுத்த வசனம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மறுபடியும் பாவம் செய்தால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. அவன் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி அவனுக்கு இல்லாமல் போகிறதுனாலே அவனுக்கு விரோதிகளை பட்சிக்கிற அக்கினி நியாய தீர்ப்பு வரும் என்றும் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினையின் அக்கினி நரகம் காத்திருக்கிறது என்றும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனாலே எப்படி வேண்டும் என்றாலும் வாழ முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு நம்முடைய ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும். அதை முதல் நாள்லயே நான் சொன்னேன், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதனால சும்மா நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடலாம் என்பதெல்லாம் ஏமாற்றுத்தனம், பிசாசனுடைய வஞ்சனை. தெய்வ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இன்றைக்கு இதை குறித்து நான் சொல்வதற்கு இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிற தலைப்பு பாவம். நம்ம ரட்சிப்பை குறித்து நாம் பார்த்தோம், ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு 2 நாட்கள் பார்த்தோம், அதன் பிறகு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்து 2 நாட்கள் அதை குறித்து நம்ம பார்த்தோம். இப்பொழுது இன்றைக்கு பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் பாவம் என்பது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. எல்லாருமே இவன் பாவம் செஞ்சிட்டான், பாவம் செஞ்சிட்டான், பாவத்தில் விழுந்துட்டான், இப்படி நம்ம வந்து சொல்லுவோம். இவங்க பாவ வாழ்க்கை வாழுகிறார்கள் இப்படிலாம் நம்ம நிறைய சொல்லுவோம். ஆனால் இந்த பாவம்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். இந்த பாவம் என்பது 2 காரியங்கள். இப்ப நான் ஒன்று சொன்னேன், சத்தியத்தை அறிகிறதற்கு முன்பாக ஒரு பாவம் இருக்குது, சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் செய்கிற பாவம் ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? பாவம்ன்றது 2 ஆங்கிள் இருக்குது. இதை நம்ம தெளிவா புரியணும். இந்த இடத்துல இப்ப நாம் வாசித்த எபிரேயர் 11:26 சொன்னது, சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் செய்கிற பாவம். அப்ப சத்தியத்தை அறிகிறதற்கு முன்பதாகவும் மனப்பூர்வமாய் செய்த பாவங்கள் இருக்கிறது, அது நமக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் தவறான பாவ வாழ்க்கையில் வாழ்கிறது, இதெல்லாம் அதற்குள் அடங்கி வரும். சரி, பாவம் என்றால் என்ன, எதை பாவம் என்று சொல்ல வேண்டும், எப்படி பாவத்தை எப்படி பார்க்க வேண்டும், வேதம் பாவம் என்பதை எப்படி சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் நாம் அதற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து நான் சில வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16-17 ரெண்டு வசனங்களை முதலாவது நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் முதல் மனிதனாகிய ஆதாம் இடத்துல பேசின வார்த்தைகளை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆதாமை கர்த்தர் படைத்தார், ஏவாளையும் கர்த்தர் ஆதாமின் எலும்பிலிருந்து உருவாக்கினார். பின்பு அவர்களை அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதான ஏதேன் என்றதான அந்த அருமையான தோட்டத்திற்குள் ஆண்டவர் அவர்களை கொண்டு வருகிறார். கொண்டு வந்த அந்த தோட்டம் முழுவதும் சகலவிதமான கனி விருட்சங்கள் நிறைந்திருக்கிறது. அதில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் பூசிக்கலாம். தோட்டத்தின் நடுவிலே இரண்டு விருட்சங்கள் குறிப்பாக இருக்கிறது. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை குறித்து தான் இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நன்மை தீமை தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், எல்லாத்தையும் புசிக்கலாம், ஒரே ஒரு கனியை தவிர. அது என்ன? ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அத்தனை மரத்தின் கனிகளையும் புசிக்கலாம், ஏன் ஜீவ விருட்சத்தின் கனியை கூட புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம்தான் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார். சொல்லி அவர்களை தோட்டத்திலே வைத்தார். தோட்டத்திலே அவர்கள் இருக்கிற எல்லா கனிகளையும் அந்தந்த நேரத்தில் அவர்கள் பறித்து புசித்து இருக்கிறார்கள். அதன் பிறகு பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் தோட்டத்திலே இவர்களை பாவத்திலே வீழ்த்துவதற்கு பிசாசு சர்ப்பத்திற்குள் புகுந்து இந்த சாத்தான் இவர்களை அப்ரோச் பண்றான். குறிப்பாக ஏவான் இடத்துல தனித்து வந்து அவன் பேசுகிறான், பேசி அவனுடைய பாவத்திலே விழ வைப்பதற்காக முயற்சி செய்கிறான். இந்த இடத்தில் பாவம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தில் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கட்டளை தான். அந்த ஒரு கட்டளை என்ன? இந்த விருட்சத்தின், இந்த ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை மாத்திரம் பறித்து புசிக்க கூடாது. கர்த்தர் காலகாலத்திற்கு ஏற்ற விதத்திலே தன்னுடைய கிருபைகளையும் தன்னுடைய பிரமாணங்களையும் தன்னுடைய கட்டளைகளையும் அவர் விரிவாக்கி கொண்டே செல்லுவார். முதல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு கட்டளை, இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது. அவ்வளவுதான் அவனுக்கு கட்டளை, வேறு எந்த கட்டளையும் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவன் ஃபாலோ பண்ணணும். அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். பின்பு அவர்களுக்கு நியமங்களை கர்த்தர் கொடுத்தார். பின்பு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு பார்க்கும் பொழுது கர்த்தர் கிருபையின் சத்தியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இதில் ஏராளமான ஆண்டவரை பின்பற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சரி, இப்ப பார்க்கும் பொழுது முதல் மனிதனுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ பறித்து புசித்து புசிக்க கூடாது. இதுதான் சொன்னது. இந்த காரியத்தை எப்படியாகிலும் மீறிவிட வேண்டும், இவர்களை மீற வைக்க வேண்டும் என்கிறதிலே பிசாசு கவனமானதான். ஆகையினால் அவன் சர்ப்பத்திற்குள் புகுந்து ஏவாளிடத்திலே வந்து பேசுகிறான். இதை ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3 அதிகாரத்திலே 6 வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அவைகளை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவது இல்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இந்த இடத்திலே எந்த கனியை பறித்து புசிக்க கூடாது என்று ஆண்டவராகிய கர்த்தர் கட்டளை கொடுத்தாரோ அதை பறித்து புசிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய நோக்கம். அதாவது தேவன் ஒன்றை சொல்லி இருக்க அதனை மீற வைப்பதுதான் பிசாசனுடைய நோக்கம். பாவம் என்பது என்ன? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. பாவம் என்றால் என்ன அப்படின்னா, இந்த ஆதாம் ஏவாளை பொறுத்த மட்டிலே பாவம் என்பது ஒரே ஒரு விதத்தில் தான் இருக்கிறது. எப்படி ஒரே ஒரு விதம் என்றால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரே கட்டளை, அந்த ஒரே கட்டளையை மீறுவதுதான் அவர்கள் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே பாவம். அவங்களுக்கு வேற பாவமே கிடையாது, அவங்களை பொறுத்த மட்டிலும் வேற பாவம் கிடையாது. எந்த காரியத்தை குறித்து அவங்களுக்கு காரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கட்டளை, அந்த ஒரு கட்டளையை மீற வைப்பதுதான் பாவத்திலே அவர்களை விட வைப்பது. இப்ப வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பிசாஸ் என்ன செய்கிறான், சர்ப்பத்திற்குள் புகுந்து நேராக வந்து ஏவாளிடத்துல பேசி, தேவனாகிய கர்த்தர் இந்த விருட்சங்களை எல்லாம் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. இல்ல, எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மாத்திரம் தொடவும் அல்லது புசிக்கவும் கூடாது என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுகிறாள். இப்போ உடனே, இல்லை நீ அதை புசிக்கும் பொழுது நீங்கள் சாகவே மாட்டீர்கள், சாகவே சாவா என்று கர்த்தர் சொன்னார் என்று சொன்ன உடனே, இல்லை நீங்கள் சாவது இல்லை என்று பிசாசு அவளை ஏமாற்றுகிறது. அவளும் அதில் ஏமாந்து போய் பறித்து புசிக்கிறாள். அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு ஏற்ற இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதை பறித்து புசித்து தன் புருஷனாகிய ஆதாமுக்கும் கொடுக்க அவனும் புசித்து விடுகிறான். இங்கேதான் பாவம் ஒரு மனிதருக்குள் பிரவேசிக்கிறது. பாவம் என்றால் என்ன? முதலாவது காரியம் சொல்றேன், தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிற காரியத்தை செய்வதுதான் பாவம். இப்ப நீங்க கேட்கலாம், இது பாவமா அது பாவமா? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். நிறைய பேர் இதற்கு கேள்வி கேட்பான், இது என்ன பாவமா, அதை செய்யறது பாவமா, இது என்ன இருக்குது, இது என்ன பெரிய விஷயமா, இது என்ன எல்லாரும் செய்யறது தானே, இதை நான் மட்டுமா செய்யறேன். இப்படி பலர் பாவத்தை குறித்து நியாயப்படுத்த நினைப்பார்கள். இன்றைக்கு நவீன காலத்தின் பல காரியங்களை பார்த்து விட்டு இன்றைக்கு உலகத்தில் நம்ம இப்படிதான் வாழ வேண்டி இருக்கிறது, இதில் என்ன பாவம் என்று அதில் காம்ப்ரமைஸ் ஆகிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், எது பாவம் நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தால் அது பாவம், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை நான் சொல்றேன், இவர்களை பொறுத்த மட்டிலே இந்த கனியை புசிப்பது பாவம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ அவைகளை செய்துவிட்டால் அந்த காரியங்கள் நமக்கு பாவமா இருக்கும். சில காரியங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நவீன உலகத்திலே இருக்கிற அத்தனை காரியங்களும் இன்னைக்கு வந்து நமக்கு வேதத்தில் இருக்காது. இப்போதான் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ வந்து மதுபானம் குடிக்க கூடாதுன்றது பைபிளில் இருக்குது, அதை கருத்து வேதத்தில் இருக்குது. இப்போ வேதை வேற விஷயத்தை எடுத்துக்கலாம், அவர்களை புகைப்பிடித்தல், அதை பத்தி பைபிள் எங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் கேட்கலாம். அப்போ வந்து நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், மதுபானம் ஒரு விதத்தில் சரீரத்தை பாதிப்பது உண்மை என்றால் அதே போல புகைப்பிடித்தல் என்றதும் சரீரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காரியம். புகையிலை பயன்படுத்தலாமா, பலவிதமான போதை பாக்குகளை பயன்படுத்தலாமா, இதுல எங்க பைபிள்ல போட்டிருக்குது? போடல. ஆனால் நல்லா தெரியணும், எப்படி மதுபானம் என்று சொல்லப்படுகிறது ஒரு சரீரத்தை கெடுக்கக்கூடிய, நம்முடைய சரீரமாகிய தேவாலயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம், பாதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறதோ அந்த வரிசையில் வருகிற எல்லாவற்றையுமே விளக்குவதுதான் ஆண்டவருடைய காரியம். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால வந்து இதை குறித்து பைபிள்ல போடலையே, இதுல என்ன தப்பு இருக்கிறது, இது சாதாரண விஷயம் தானே என்று எதையுமே நாம் நியாயப்படுத்த நினைக்க கூடாது. தேவ பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளணும், பாவம் என்பது என்ன? முதல் காரியம் சொல்லுகிறேன், எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அது செய்வது பாவமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய அடுத்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படியே அடுத்த பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம், இங்கே இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆதாம் 4:1-7 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாயிருந்தான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுக்களிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயிருக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் பலிகளை குறித்து ஆதாமுக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ நம்முடைய பிள்ளைகளும் இந்த பலி செலுத்த வராங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இது காயினுக்கு எரிச்சலை உண்டு பண்ணினது. அப்பொழுது அவனுடைய முகநாடி வேறுபட்டது, அவன் தன் சகோதரன் மேல் எரிச்சல் அடைந்திருக்கிறான். இப்ப ஆண்டவர் அவங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கொண்டு கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நல்லா பாருங்க, காயின் கிட்ட ஆண்டவர் பாவத்தை பத்தி பேசுறார். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு ரிவர்ஸ்ல பேசுறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ நன்மை செய்வது உனக்கு மேன்மை, நீ நன்மையை செய்யாமல் விட்டு விட்டால் அங்கதான் பாவம் வாழ்க்கையில வருதுங்கிறார். புரியுதுங்களா? நன்மையை செய்யாமல் போனால் அங்க பாவங்கிறார். ஆதாமுக்கு சொல்லும் பொழுது சொன்னாரு, இந்த கனியை புசித்தால் பாவம், செய்யக்கூடாத ஒன்றை செய்து விட்டால் பாவம் வருது. இந்த இடத்திலே நன்மை வந்து செய்ய வேண்டும், இந்த நன்மையை செய்யாமல் போனால் அது பாவமாய் மாறிடுங்கிறார். நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். இப்ப பாருங்க, பாவத்துக்கு ரெண்டு சைடு இருக்குது, கவனிக்கணும். ரெண்டு சைடு. ஒன்று, செய்யத்தகாததை செய்தால் பாவம் என்று கர்த்தர் ஆதாம் விஷயத்துல பேசினார். காயின் கிட்ட என்ன சொல்றாரு, செய்ய வேண்டியதை நீ செய்யாமல் போனால் பாவம் உன் வாசல் படியில படுத்திருக்கும். நீ நன்மை செய்ய வேண்டியவன், அப்படி இருக்க நீ நன்மை செய்யாமல் போய்விட்டால் பாவம் உன் வாழ்க்கையில வந்துடும், உன் வாசல்படியில வந்து படுத்துரும். இப்ப பாருங்க, பாவத்துக்கு ரெண்டு பகுதி இருக்கிறது. ஒன்று, செய்யத்தகாததை செய்தாலும் பாவம். இன்னொன்று, செய்யத்தக்கதை செய்யாமல் போகிறதும் பாவம் என்று வேதம் தெளிவா சொல்லுது. காயின் விஷயத்துல ஆண்டவர் அப்படிதான் கொண்டு வர்றாரு. அப்ப இதுல நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பாவம் ரெண்டு ஆங்கிள் இருக்குது. இதைத்தான் யாக்கோபு எழுதுன நிருபத்திலே பிற்காலத்திலே 4:17 யாக்கோபு அழக எழுதுறார், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும்ங்கிற. நன்மை செய்ய அறிந்திருக்கிறவன் அதை செய்யாமல் போவதே அங்க பாவம் உண்டாகிறது. அப்போ பாவம் என்பது என்ன? இந்த ரெண்டு விதத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கணும். வேதத்திலே ஆண்டவர் நமக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்லுகிறார். எதை நம்ம செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற விஷயம் முழுவதும், வேதம் முழுவதும் நமக்கு நிறைஞ்சிருக்கிறது. நீங்க வேதத்திலே ஒவ்வொரு வசனத்தை எடுத்து பார்த்தாலும் வேதத்திலே பெரும்பாலான வசனங்கள் நமக்கு கட்டளைகள் இருக்கிறது, நமக்கு ஆலோசனைகள் இருக்கிறது, நாம் செய்யும்படி நமக்கு கர்த்தர் நியமிக்கிற நியமங்கள் இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேதத்தின் மூலமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல நம்முடைய சொந்த மனசாட்சியிலும் ஆண்டவர் நன்மை எது தீமை என்பது எது என்பதை உணரக்கூடிய ஒரு உள் மனசாட்சி கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி முதலாவது நமக்கு தெளிவு காட்டும். இதை நீ செய்யலாம், இதை நீ செய்யக்கூடாது, இது சரியானது, இது தவறானது என்று சொல்லி நம்முடைய மனசாட்சியில ஒரு பிரமாணத்தை கர்த்தர் அடிப்படையில் வச்சிருக்கிறார். வேதத்தை அறியாதவர்களுக்கே மனசாட்சியிலே எது பாவம் எது பாவம் இல்லை என்கிற ஒரு உணர்வு அடிப்படையிலே மனிதனுக்கு உண்டு. அதே போல வேத சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். நீங்க எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும், இப்ப நீங்க பாவம் என்றால் எப்படி நீங்க தெரிந்து கொள்வது, இது பாவமா இது பாவம் இல்லையா? இப்ப நமக்கு எத்தனை கட்டளைகள்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஆயிரக்கணக்கான கட்டளைகள் இருக்கிறது. ஆதாமுக்கு ஒன்னே ஒண்ணுதான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகள். இன்னைக்கு நீங்க வேதத்தை எடுத்தீங்கன்னா பெரும்பாலான வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி நீதியிலே நடக்க வேண்டும், எது பாவம் எதிலே விழக்கூடாது என்பதை குறித்து நமக்கு சொல்லுகிறது. இப்ப நீங்க சில விஷயத்திலலாம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு அது சாதாரணமா இருக்கும், அதை நம்ம வந்து பாவம் பெருசெடுக்க மாட்டோம். ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் நம்மை பாவத்திலே விழ தள்ளுவதற்கு ஏதுவான காரியமா இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தை பண்ணுகிறார். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசுறேன். மத்தை எழுதின சுவிசேஷம் 5:6-7 அதிகாரங்களிலே இந்த மலைப்பிரசங்கம் இருக்குது. அதில் அந்த மலைப்பிரசங்கத்தின் முதல் வாக்கியம் 3 வசனம், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போ ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா என்ன? நம்முடைய ஆவியிலே, நம்முடைய உள்ளான இருதயத்திலே நாம் எளிமையுள்ளவர்களாய், அதாவது மனத்தாழ்மை உள்ளவர்களாய், ரொம்ப சிம்பிளான ஆளாக, நம்மை குறித்த ஒரு மேட்டிமை ஒரு பெருமை அற்றவர்களாக நாம் எளிமையுள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்றது. இதை படிக்கும்போது ஓ ஆவியிலே எளிமையும்தான் பாக்கியம், இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது, சாதாரணமாக எடுக்க முடியாது. இப்போ ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றால் இதை நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் யோசிச்சு பார்க்கணும். பெருமை உள்ளவன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெருமை உள்ளது, ஆவியில் நமக்கு பெருமை வந்தால் அது நமக்கு ஆபத்தானது. ஆவியிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான் என்பது உண்மை, அதுதான் பரலோக ராஜ்யத்துக்குள் நம்மை நடத்துகிறது என்பது வேத சத்தியம். ஆனால் அதே நேரத்திலே அதே ஆவியிலே அதற்கு எதிரான வார்த்தை பெருமை வந்து விட்டால் அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆவியில் எளிமை நம்மை பரலோகத்துக்கு நடத்துகிறது என்றால் ஆவியிலே பெருமை வந்தால் நம்மை நரகத்துக்கு நடத்தும்னு அர்த்தம். புரிதல்? அது அப்படியே நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவியிலே எளிமை நம்மை பரலோகத்துக்கு நடத்துமானால், நம்முடைய ஆவியிலே நாம் பெருமை உள்ளவர்களாக இருந்தால் நம்மை நேராக நரகத்துக்கு கொண்டு போய் நடத்தும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம பெருமை உள்ளவர்களா இப்ப நம்ம பார்க்கும்போது, இப்ப இந்த ஆவியிலே எளிமை என்ற ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையை நீங்க வந்து பெருசா சீரியஸா எடுக்காம, சரி இது என்னமோ ஒரு சாதாரண விஷயம்தான் என்று சொல்லி நீங்க போயிட்டீங்கன்னா, அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருமை அதற்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த பெருமை உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவரை விட்டு பிரித்து உங்களை ஒரு மதிகேடான வீழ்ச்சிக்குள் கொண்டு போய் கடைசியிலே நரகத்திலே கொண்டு போய் நிக்க வச்சிடும். இப்படிதான் எந்த ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது சொல்லுகிறேன், அதை நீங்க ஈஸியாக எடுக்கக்கூடாது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீங்க பார்க்கணும் சாந்த குணம் உள்ளவர்கள். அப்ப அந்த சாந்த குணம், இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்படின்னா நம்ம முற்கோபியா இருக்கக்கூடாது என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. அப்ப நீங்க ஒரு முற்கோபியா இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முற்கோபம், கோபம்ன்றது பாவம் கிடையாது. நியாயமான கோபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆனால் மூர்க்கத்தனமான கோபம், முற்கோபம் என்பது நம்மை நிச்சயமாகவே பாதிக்கும். அது நிச்சயமாகவே நம்மை ஆண்டவரை விட்டு பிரித்து விடும். இதெல்லாம் ரொம்ப பார்க்கணும். அப்போ வேதத்தை நீங்க எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சாட்சி நீங்க எடுத்தாலும் சரி, அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. எந்த ஒரு வசனத்தை எடுத்தால் நீங்க அதை கவனித்து பார்க்கணும். இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது, எதை செய்ய சொல்லுகிறது என்று சொல்லி நீங்க பார்க்கணும். அல்லது எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது என்பதை நீங்க பார்க்கணும். எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும், ஏன்னா பாவத்தை கர்த்தர் வசனத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். தவறான பாதைக்கு நம்மை அது நடத்தக்கூடிய காரியங்களுக்கு எச்சரிப்பை நமக்கு வேதத்திலிருந்து தான் கர்த்தர் காட்டுறார். எந்த ஒரு வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அந்த வசனத்திலிருந்து நீங்கள் ஒன்று பார்க்கணும், இது சரியா, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை சரியா இருக்கிறதா பார்க்கணும். இந்த வசனம் எனக்கு எதை செய்ய சொல்லுகிறது என்று பார்க்கணும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது என்பதை நீங்க பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சாட்சியை நீங்க பார்க்கறீங்க. அதை பார்க்கும்பொழுது வேதத்தில் நல்ல மனுஷனுடைய சாட்சிகள் இருக்கிறது, தீய மனுஷனுடைய சாட்சிகள் இருக்கிறது. நல்ல மனுஷர்கள் அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றதும் இருக்கிறது. தவறானவர்கள் தவறான பாதையில் போய் அழிந்து போன காரியங்களும் வேதத்தில் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிப்புக்காய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே நம்மை திருத்திக் கொள்வதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் எப்படி ஒரு அழிவை காண்கிறான். புதான் எடுத்துட்டீங்கன்னா தாவீது பாவம் செய்தான், ஈஸி விஷயம் கிடையாது. அதனால் அவன் சந்தித்த பிரச்சனைகள், இழந்த இழப்புகள், அவன் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள், அதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. அதுபோல நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, அது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பாவத்தை குறித்த ஒரு படிப்பனையை கொடுக்க வேண்டும், பாவத்தை குறித்த ஒரு எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். சில வசனங்கள் நேரடியாகவே இதை செய் என்றும் இதை செய்யாத என்றும் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. அதை பார்த்து அதிலிருந்து நீங்க அந்த விஷயத்தை வெளியே எடுக்கணும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, இன்னைக்கு பாருங்க, நமக்கு எல்லாம் சில வசனங்களும் நமக்கு மனப்பாடமா தெரியும். குறிப்பா சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் நமக்கு நல்லா தெரியும். கர்த்தரேன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன், தாழ்ச்சி அடைவதில்லைன்னு நம்ம சொல்றோம். அப்போ தாழ்ச்சி அடைவதில்லை தாவீது சொல்றார், நான் தாழ்ச்சி அடையேன், என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து கர்த்தர் எனக்கு மெய்ப்பரா இருக்கிறதுனால எனக்கு எந்த தாழ்ச்சி எனக்கு வராது, எவ்வளவு தெளிவா சொல்றார். இது ஏதோ தாவீது தன்னுடைய வாழ்க்கை சாட்சியை பேசிட்டு போறான்னு நினைக்காதீங்க. இல்ல, இதை நீங்க படிக்கும் போது யோசிக்கணும், உண்மையிலேயே என் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு மெய்ப்பரா இருக்கிறாரா, அவரை நான் மெய்ப்பராய் பார்க்கிறனா, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேனா. இப்போ தாவீதுக்கு கர்த்தர் மெய்ப்பராய் இருந்ததினால் அவர் அவனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்தார், அமர்ந்த தண்ணீரண்டிலே நடத்தினார், இப்படிலாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப என் வாழ்க்கையிலே ஆண்டவரை நான் மெய்ப்பனாய் வைத்தால் எனக்கு இதே போல நடக்கும். இல்லாத பட்சத்தில் என்னுடைய வாழ்க்கை தாறுமாறாய் போய் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல நான் சிதறி போய் என் வாழ்க்கை அழிந்து போய்விடும், பிசாசு கிரையாய் போயிடும். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்போ வேதம் நமக்கு எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், ஒவ்வொரு வசனங்களும் பாவத்தை குறித்து நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. சத்தியத்தை அறிந்த நாம் சத்தியத்தின்படி வாழ வேண்டும். அதன் பிறகு மனப்பூர்வமாய் சத்தியத்தை விட்டு விலகி பாவம் செய்து நரகத்திலே போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். வேத வசனத்தை நம்ம ரொம்ப கவனத்தோடு படிக்கணும். ஒவ்வொரு வசனங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் செய்ய வேண்டிய காரியங்களை வேதம் கற்றுக் கொடுக்கிறது, நான் செய்யக்கூடாத காரியங்களை வேதம் எனக்கு எச்சரிக்கிறது. பல வசனங்களை நம்ம வந்து சீரியஸாக எடுக்கிறது இல்லை. துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் நம்ம ஏதோ படிச்சுட்டு வேகமா படிச்சுட்டு போறோம். இல்லை, அப்ப நடக்காது, துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காதே என்று சொல்கிற வேதம், துன்மார்களுடைய ஆலோசனை நடப்பது அது உங்களுடைய பாவத்திற்கு நேராய் வழி நடத்தும் என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. அதை கவனிக்கணும். அப்போ வேதம் முழுவதுமே நம்மை பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துவதற்காக நம் கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதத்தை கவனத்தோடு படி, அங்கேதான் பாவம் எது என்றும் பரிசுத்தம் எது என்றும், எது பாவத்திற்கு நேராய் வழி நடத்தும் என்றும், எது பரிசுத்தத்திற்கு நேராய் வழி நடத்தும் என்றும், எது பரலோகத்திற்கு நேராய் வழி நடத்தும் என்றும், எது நரகத்திற்கு நேராய் வழி நடத்தும் என்றும் அங்கேதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேதம் பரிசுத்த வேதாகமம், நம் கரத்தில் இருப்பது பரிசுத்த வேதாகமம், நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துவதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற சத்திய புத்தகம்தான் இந்த பரிசுத்த வேதாகமம். தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு எவைகளை செய்யும்படி இந்த வேதம் எனக்கு வலியுறுத்துகிறது, கவனத்தோடு படித்து அதை செய்யுங்கள். எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதோ அதை செய்யாதபடிக்கு பாருங்கள். செய்யக்கூடாததை செய்தாலும் பாவம், செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதை செய்யாமல் விட்டாலும் பாவமாய் காணப்படும். ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் நம்மை தேவனுடைய வார்த்தைகளை வைத்து பாவம் இன்னதென்பதை வசனத்தின் வெளிச்சத்திலே நமக்கு காட்டுகிறார். இப்ப நான் வந்து இது பாவம் அது பாவம், இது பாவமா இது பாவம் இல்லையா, நீங்க போட்டு ஒன்றும் குழப்பமே வேண்டாம். பைபிளை திறந்து பாருங்க, ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு ஒவ்வொரு சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இது பாவமா இல்லையா என்று உங்களுக்கு வெளியரங்கமாய் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்க வசனத்தின் மூலமாகத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இது தேவ பிள்ளைகளுக்கு. ரெண்டாவது ஒன்று இருக்கிறது, பாவத்தை குறித்து ரெண்டு காரியம் சொன்னேன், இப்பொழுது அதையும் இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:7-11 வாசித்தால் அங்கே ஒரு காரியம் சொல்லப்படும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:7 இங்கே யோவான் அருமையாய் சில விஷயங்களை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றடவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் இந்த என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று இங்கே பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை குறித்து சொல்லுகிறார். இந்த பரிசுத்தாவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்ப பாவத்தை குறித்து உணர்த்துகிற பரிசுத்தாவியானவர் இங்கே உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இது அவிசுவாசிகளுக்கு. அவிசுவாசியான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிரதானமான பாவம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று விசுவாசிப்பதுதான், விசுவாசியாமல் தெய்வம் என்று விசுவாசியாமல் அவர்கள் இருப்பதுதான் பாவமாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து அப்படிங்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று விசுவாசியாமல் இருப்பதுதான் பிரதான பாவம், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதது தான் பாவம். மற்ற பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மன்னிக்கப்படவே முடியாத ஒரு காரியம் என்ன என்றால், இயேசுவை தெய்வமாக பார்க்காதது தான். மற்ற எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிப்பார். இப்போ நம்ம வந்து இயேசுவை ஆண்டவர் உங்களை நான் தெய்வமாக பார்க்கல ஆனால் என்னை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னா நடக்குமா? நடக்காது. அப்போ இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் பார்த்து அவர் மூலமாய் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை, அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய நாமத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான் உலகத்தாருக்கு முதலாவது பாவத்திலிருந்து வெளியே வருகிற ஒரு காரியம். அங்கதான் அவங்களுடைய பிரதான பாவமே கிறிஸ்துவை தெய்வமாய் பார்க்காதது தான். அவரை தெய்வமாய் பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதோடு காரியம் முடிவடையவில்லை. ரட்சிப்பு என்பது ஒரே நாளில் முடிவடையலை. ஏன்னா இன்னைக்கு இந்த கடைசி காலத்திலே தவறான உபதேசங்கள், ரட்சிப்பு என்பது ஒரு நாளில் முடிஞ்சு விட்ட காரியம், அதன் பிறகு நீ எப்படி வேணாலும் வாழலான்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்திலே வாழ வேண்டும். வேதம் எவைகளை செய் என்று சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதோ அதை செய்யாமல் இருக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிற நல்ல தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தில் இருக்கிறதான தவறான நபர்களின் வாழ்க்கையை படியுங்க, அதை பார்த்து எச்சரிப்படைந்து அந்த தவறை செய்யாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை உற்று நல்ல கவனிச்சு படியுங்க. அவருடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதைவிட சிறந்த ஒரு காரியம் நமக்கு வேறு எதுவுமே இல்லை. நாம் எல்லாரும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும், அதற்காகத்தான் வேதம் நம் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாளிலே கர்த்தர் நம்மை நியாய தீர்க்கப் போகிறது, வேறு எந்த விஷயத்திலும் அல்ல. நான் சொன்ன வசனங்களே கடைசி நாளிலே அவனை நியாய தீர்க்கும் என்று யோவான் 12:48 கர்த்தர் சொன்னார். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. அப்பொழுது நான் அல்ல, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆகையால் தேவ பிள்ளைகள், கடைசி காலத்தில் தேவனுடைய வார்த்தை நியாயம் தீர்க்கப்படப் போகிறது. அந்த வார்த்தையின் மூலமாகவே நியாய தீர்ப்பு நடக்கப் போகிறது. ஆகையால் அந்த வார்த்தைகளை கவனமாய் பிடியுங்க, வேத வசனத்தின்படி வாழுங்கள், அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். செய் என்று சொல்லுகிறதை செய்யுங்கள், செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிறதை செய்யாமல் இருங்கள். இதுதான் பரலோகத்திற்கு நாம் செல்லுகிறதான பாதை. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. பாவம் என்றால் என்ன? முதல் மனிதனுக்கு ஒரே கட்டளை, இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது. அந்த ஒரே ஒரு காரியத்தை அவன் மீறினால் அது பாவம். அதே காரியத்தை தான் பிசாசு அவர்களை செய்ய தூண்டினான், அவர்கள் செய்து பாவம் செய்தார்கள். அடுத்தது காயினுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்வது உனக்கு மேன்மை, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்வது உனக்கு ஆசீர்வாதம், அதை செய்யாமல் போனால் பாவம் உன் வாழ்க்கையில் வந்துருங்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, செய்யாமல் போனால் ஒரு நல்ல விஷயம், சரியான காரியத்தை செய்யாமல் போவதும் பாவம். ஆதாமுக்கு செய்யக்கூடாது என்கிறதை கர்த்தர் எச்சரிப்பார். காயினுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போகிறதை குறித்து அவனுக்கு எச்சரிப்பு கொடுப்பார். இவங்க ரெண்டு பேருமே இந்த காரியத்திலே மீறிவிட்டார்கள். ஆதாம் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்துவிட்டான், காயின் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட நன்மையை செய்யாமல் போய்விட்டான். ரெண்டு பேருமே பாவத்தினால் பாதிக்கப்பட்டார்கள். நல்ல கவனிக்கணும், வேத வசனங்கள் நமக்கு இந்த ரெண்டு காரியத்தை காட்டுகிறது. செய்யும்படிக்கு ஒன்று சில விஷயங்களை நமக்கு சொல்லுகிறது, சில காரியங்களை செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது வெறுமனே வேகமாய் வாசித்து போவாதீங்க. இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதுன்னு கவனிங்க. அதை நீங்கள் மீறும் பொழுது அதுதான் பாவமாய் கருதப்படுகிறது. பாவம்னா என்ன? உங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து இது பாவம் இது பாவம் இல்லைன்னு ஒவ்வொன்றையும் பிச்சு பிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வேதத்தை நீங்கள் வாசிங்க. வாசிக்கும் பொழுது எதை சொல்லுகிறதோ, எதை செய்யும்படி வேதம் சொல்லுகிறதோ, அதை செய்யாவிட்டால் அது பாவம், அல்லது அது பாவத்திற்கு நேராய் உங்களை நடத்தும், அது உங்களை நரகத்திற்கு நேராய் நடத்தும். புரிஞ்சுக்கங்க. எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னதை நீங்கள் செய்யாமல் போகிறதும் அது உங்களை பாவத்திற்கு நேராய் நடத்தும். ஜெபிங்கன்னு வேதம் சொல்லுது. நீங்க ஜெபிக்காம போனீங்கன்னா உங்க வாழ்க்கை பாவத்துக்கு நேராக போகும். வேதத்தை வாசிங்கன்னு வேதம் சொல்லுது. வேதத்துல இரவும் பகலும் தியானம் மாறுன்னு சொல்லுது. நீங்க வேதத்தை தியானிக்காம விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அது உங்களை ஆண்டவரை விட்டு பிரிச்சுட்டு போயிடும். இப்படிதான், அப்படிதான் நீங்க பார்க்கணும். எதை செய்ய சொல்லி வேதம் சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதோ அதை செய்யாமல் இருக்க வேண்டும். இதுல நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்கன்னா அங்கதான் உங்க வாழ்க்கை பாவத்திலே போகும். அதுதான் உங்களை பாவத்திற்கு நேராய் நடத்தும். அதுதான் உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கும். அதுதான் உங்களை நரகத்திலே கொண்டு போய் நிற்க வைத்து விடும். சத்தியத்தை அறிந்த தேவ பிள்ளைகள், அதிலே கவனத்தோடு நாம் நடக்க வேண்டும். வேத வசனமே சத்தியம், வேத வசனமே நம்முடைய கால்களுக்கு தீபம், அதுவே நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். பாவத்தையும் பரிசுத்தத்தையும் நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கிற ஒரே புத்தகம் நம்முடைய பரிசுத்த வேதாகமம். ஜாக்கிரதையோடு கவனத்தோடு தியானத்தோடு படியுங்கள். உங்க வாழ்க்கைக்குள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பரலோகத்திற்கு வந்து சேருங்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, பாவத்தை நாங்கள் இனம் கண்டுகொள்ளத்தக்கதாக வேத வசனத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை கருத்தோடு வாசித்து தியானித்து பாவத்தை குறித்த ஒரு தெளிவை நாங்கள் வைத்து கள்ள உபதேசங்களுக்கு தப்பித்து பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரோடும் பேசினதற்காக சோத்திரம். நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் புடமிட்டு பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறதற்காக சோத்திரம். காத்து கொள்ளுங்கப்பா, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன்.